ஈமான் என்றால் எதற்கு சொல்லப்படும், அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், கைபு என்று சொன்னால் எதை நம்புவது, மறைவு என்பதற்கு இஸ்லாம் தருகிற அர்த்தம் என்ன, அதை எப்படி ஈமான் கொள்ள சொல்லுகிறது என்பதை பற்றிய செய்திகள் சிலவற்றை இங்கே பார்த்தோம். அதிலே இன்னும் சில செய்திகள் சொல்லுகிற போது சொன்னோம், மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய உணர்வுகளால் தன்னுடைய புலன்களால் அறிந்து கொள்ளுகிற, தொட்டறிகிற, கேட்டறிகிற, பார்த்தறிகிற, நுகர்ந்தறிகிற, சாப்பிட்டு அறிகிற தன்மைகளை தந்திருக்கிறான். இந்த தன்மைகள் எங்கே முற்று பெறுகிறதோ அங்குதான் மனிதனுடைய மற்றொரு அறிவு ஆரம்பமாகிறது. அந்த அறிவும் எங்கே முற்று பெறுகிறதோ அங்குதான் ரப்புல் ஆலமீனுடைய குதிரத் ஆரம்பமாகிறது. எங்கு மனிதனுடைய அறிவு புலப்படவில்லையோ அதை நம்ப முடியாது என்பதுதான் மனிதனுடைய நியதி. பொதுவாக இறைவனை ஏற்காத, இறைவனை நம்பாத, மதங்களை வெறுக்கிற குணங்கள் கொண்ட மனிதர்களிடத்தில் போய் இறைவனை பற்றி சொன்னால் உடனே கேட்பார்கள், அந்த இறைவன் எங்கிருக்கிறான், உங்களால் காட்ட முடியுமா, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணத்திற்கு சொன்னால், பெரும் பெரியார் இந்த மூடத்துவ கொள்கைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று அவர் புறப்பட்டு வந்த அந்த பெரியாரிடத்திலே ஒரு தடவை ஒருவர் வந்து கேட்டார், நீங்கள் கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லுகிறீர்கள், அந்த கடவுள் திடீரென்று உங்களுக்கு முன்னால் தோன்றி நான் தான் கடவுள் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்றார். உடனே நான் ஏற்றுக்கொள்வேன் என்றார். ரொம்ப அதுக்கு ஒன்றும் இது பண்ணிக்கல, ரொம்ப பொறுமையா சொன்னார், உடனே நான் ஏத்துக்குவேன். ஒரு மிகப்பெரிய தலைவர். இந்த வித்தியாசம் எங்கே புலப்படுகிறது? ஒரு மனிதனுக்கு ஒன்றை அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறான். அறிந்து கொள்ள முடியாது, தன்னுடைய அறிவுக்கு மிகைப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்படி ஒன்று கிடையாது என்று சொல்லுகிறான். அதற்குத்தான் நாம் உதாரணம் சொன்னோம், உங்களுடைய உடலில் தான் உயிர் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா இருக்கிற காரணத்தினால் தான் உடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அந்த ஆத்மாவை இதுவரையும் யாரும் உணர்ந்ததாக இல்லை. அப்படி இருந்தும் ஆத்மாவை நாம் நம்புகிறோம். இது காலம் தொட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்றைய நாள் வரை இதுதான் நிலைமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்றைய நாள் வரை எல்லாரிடத்திலும் ஆத்மா இருந்தது, அதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இருக்கிறது என்று நம்பினார்கள், யாரும் இதுவரை பார்த்ததில்லை. ஆனால் உதாரணத்திற்கு இப்ப ஒரு புது சயின்ஸ், இன்னைக்கு உள்ள விஞ்ஞான வெளிப்பாடுகள், சயின்ஸினுடைய உயர்மட்ட அதாவது விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புகள் இன்று இருக்கிறதே அது பழைய காலத்தில் இல்லை. ஆரம்ப காலத்திலும் நோய்கள் இருந்தன, ஜுரம் வந்துச்சு எல்லாருக்கும், பச்சை தண்ணியில குளிச்சா ஜுரம் வரும், அல்லது நம்முடைய இந்திய பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் அங்க இருக்கிற அந்த துர்நாற்றம் கழிவுகளின் காரணமாக மலேரியா வந்துச்சு, கொசுக்களின் மூலமாக ஜுரம் வந்துச்சு, டெங்கு காய்ச்சல்னா அதுனா இதுனா பல பேர் மௌத்தா போனாங்க. ஒரு காலத்தில் காலரா என்று சொன்னால் அதை கண்டு பயப்படுகிறதாக இருந்தது கூட்டம். ஆனால் இன்னைக்கு காலரான்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க, உடனே ஒரு ஊசியை போடுறாங்க, கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாங்க. என்ன செய்யறாங்க, அவருடைய அந்த மலத்தை மூத்திரத்தை எடுத்து ஆராய்கிற போது அதுல இருக்கிற மாற்றங்கள் தெரிகிறது. என்ன மாற்றத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேட்டா, அவருடைய மலத்திலும் மூத்திரத்திலும் சில கிருமிகள், எது உடலுக்கு ஒவ்வாதோ அப்படிப்பட்ட கிருமிகள் அங்கே உள்ளே குடிகொண்டு இருக்கின்றன. அப்படி குடிகொண்டால் நீ உன்னுடைய உடம்புக்கு அது வேதனைக்கு மேல் வேதனை தரும், நீ சாப்பிடுகிற சாதாரண மருத்துவம் அதற்கு செல்லுபடியாகாது, ஆகவே உயர்ந்த மருந்துகளை தர வேண்டும் சயின்ஸ் சொல்றான். சரி, இன்றைக்கு தான் அந்த புதிதான அந்த அதாவது அந்த கிருமிகள் உருவானதான்னு கேட்டா கிடையாது. பழைய காலத்திலிருந்து கிருமிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்ம உடம்புக்குள்ளும் கிருமிகள் இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும். ஆனா ஏன் இதுவரையும் மனுஷனுக்கு தெரியல, இந்த கிருமி எப்ப கண்டுபிடிச்சா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மைக்ரோஸ்கோப்புங்கிற கருவி வச்சு பார்க்க தெரிஞ்ச உடனேதான் ஆமா இப்படி ஒரு கிருமி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது எப்படி பாக்குறான், கண்ணாலதான் பாக்குறான், மைக்ரோஸ் கருவியை வைத்து கண்ணால் தான் பார்க்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட கண்ணால் அதை விளங்கி கொள்ள முடியாது, மைக்ரோஸ்கோப் உதவியுடன் இருந்துச்சுன்னா நல்லா தெரியுது, பார்த்தா ரைட்டு ஆமா இவரு மூத்திரத்துல வந்து சில கிருமிகள் இருக்கிறது, ஆகவே இது ஒவ்வாது, இது இவருடைய உடலுக்கு உபாதை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அவருடைய மலத்தில் இப்படி இருக்கிறது, அதனால் உடலுக்கு ஒவ்வாது என்று சொல்லுகிறார்கள். இந்த கிருமி ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரை இன்னைக்கு அதை கண்டுபிடிச்ச உடனே சொல்றான் ஆமா ஆமா ஏத்துக்கிறோம். ஆனா அன்னைக்கு என்ன சொல்லி இருப்பான், இப்படி ஒரு கிருமி இருக்குன்னா யாராவது நம்பி இருப்பாங்களா, மாட்டாங்க. ஏன், தெரியாது. இப்படித்தான் இந்த கிருமியை கண்டுபிடித்தது ஒரு 100 வருடம் இருக்கலாம், 200 வருடம் இருக்கலாம். இதே போன்று இன்று நமக்கு தெரியாத 1000 அறிவுகள் இருக்கின்றன. இன்று என்னென்ன நடக்குது, எய்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்றான். எய்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தகாத உறவுகள். இன்னைக்கு இந்திய பிரதேசங்களில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இந்திய திருநாட்டிலே அதுவும் குறிப்பாக தமிழக பகுதியிலே போடப்படுகிற அந்த விளம்பரங்கள் இருக்கிறதே, பொதுவாகவே விளம்பரத்துறை இருக்கிறதே ஒரு கேடுகட்ட மலிவுகள் நிறைந்த துறையாக ஆகிவிட்டது. இடையில அதுக்கு பெரும் எதிர்ப்பு காட்டி அந்த விளம்பரத்துறையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எழுதியிருந்தார்கள். பிளேடுக்கு விளம்பரம் பண்றான், ஷேவிங் பண்றதுக்கு, அதுலயும் ஒரு பொம்பளையும் நிப்பாட்டி வைக்கிறான். இதெல்லாம் காரணம் என்ன, மக்களுடைய மனோநிலை இப்படி இருந்தால்தான் ஒரு பொருள் உபயோகப்படுத்தப்படும் என்று இருந்தால் அதற்கு தகுந்தது போன்று அங்கே செயல்பாடுகள் உயர்ந்து நிற்கின்றன. இப்ப நம்ம தமிழகத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆணுரையை உபயோகிங்கள்னு ஒரு புதுசா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்க பார்த்தாலும் இருக்கு, ஆணுரையை உபயோகிங்கள். ஏன், அவங்களால இப்படி சொல்ல முடியாதா, யாரும் தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரிடத்திலையும் போக கூடாது அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு இன்னும் நிலைப்பாடுகள் வரவில்லை. இவ்வளவுதான் சொல்ல முடியும். சாக்கடை இருக்கு, மருந்து வேண்டாம் அடிச்சுக்கப்பா, சாக்கடை இருக்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு தான் கொண்டு வர முடியும். கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியவில்லை. பின்னாடி காரணம் சொல்லுவேன். அப்போ இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டும், கிருமிகள் என்பது இன்று உருவானதல்ல, என்றோ உருவானது. அதை இருந்தும் கூட மனிதனால் அறிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் இன்று மைக்ரோஸ்கோப் வச்சு தெரிஞ்சுக்கிட்டான். இதே மாதிரி இன்னும் 1000 மடங்குகள் ஒளிந்து கிடக்கிறது இந்த உலகத்திலே. ஆகவேதான் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது திருக்குர்ஆனிலே சொன்னான், என்னை அறிய வேண்டும் என்று சொன்னால், நான் யார் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால், என்னை புரிய வேண்டும் என்று சொன்னால், உனக்கு கண்ணுக்கு முன்னால் நிறைந்து கிடக்கிற 1000 அத்தாட்சிகளை நீங்கள் பார்க்கவில்லையா, அவைகள் எல்லாம் உங்களுடைய அறிவு கண்களை திறந்து விடவில்லையா, அவற்றை பார்த்து என்னை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே, அதற்கு உன்னுடைய இதயமும் உன்னுடைய அறிவும் தயாராகவில்லையா என்று திருக்குர்ஆனிலே மறைவான உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன இருக்கு, சந்திரன் ஒன்றாக போடப்படுகிற ஒரு விஷயம். அப்படித்தான் உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நியதி அப்படின்னு சொல்லி தூக்கம் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நைட்ல பறந்துகிட்டு இருக்க வௌவாலினுடைய கதை என்ன, ஆந்தையினுடைய கதை என்ன, இன்னும் சுத்தி திரிகிற எத்தனையோ மிருகங்களினுடைய கதை என்ன, விலங்குகளின் கதை என்ன, நமக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா, நம்ம துபைல நம்ம ரூம்ல இருக்கக்கூடிய மூட்டை பூச்சியின் கதை என்ன, பகல்ல எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாகா, எங்க இருக்காகன்னே தெரியல, ஆனா நைட் ஆனவன்னு மேல வந்து அங்க கிடைக்க இங்க கிடைக்க, இது எங்க இந்த இந்த அறிவை யார் கொடுத்தது, இந்த நேரத்தில் தூங்க வேண்டும் என்று ஒரு இயற்கை நியதி அங்கே போடப்பட்டிருந்தது என்று சொன்னால் எல்லா ஜீவராசிகளும் தூங்கி இருக்க வேண்டும், ஆனால் அப்படி அல்ல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கோள்கள் சுத்தி கொண்டிருக்கிறது, பூமி சுத்தி கொண்டிருக்கிறது, உலகம் சுத்தி கொண்டிருக்கிறது, எல்லாம் தன்னுடைய நிலையிலே ஒரு குறிப்பிட்ட அளவிலே ஒரு பூமி சுத்துது அப்படின்னா, இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல தன்னுடைய நிலையை மாத்தி 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 சுத்திட்டு போயிட்டு இருக்கிறதுனாலதான் இரவு பகல் வருது. அதே மாதிரி சூரியனும் சுத்துகிறது, அதே மாதிரி சந்திரனும் சுத்துகிறது, எல்லாம் சுத்தி சுத்தி தன் இடத்தை விட்டு நவர நவரதான் இந்த உலகத்தில இரவும் பகலும் ஏற்படுகிறது. இப்படின்னு இதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன் யார், ஒரு நாள் எல்லாம் நிறுத்திக்கிச்சுன்னா என்ன செய்ய முடியும், உலகத்தில் இதெல்லாம் அப்படி ஒரே நீதிங்க, இப்படித்தான் போய்கிட்டு இருக்கணும்னா எந்த உலகமும் இயங்காது, எல்லாம் அப்படி அது இஷ்டத்துக்கு போயிடும். சரி, நிலா டெய்லி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த 15வது பக்கத்தில் நிலா 15ல இருந்து குறைய ஆரம்பிச்சு அந்த 30வது வரும்போது ஒண்ணு இல்லாம போயிருது, திடீர்னு பாம்பு முழுங்கிருச்சுன்னாங்க. என்னங்க இன்னைக்கு நிலாவை நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பாம்பு முழுக போகுதான், முழுங்க போகுதான், சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட போகிறதுன்னு மைக்ரோஸ்கோப் அந்த இதை தூக்கி வச்சுக்கிட்டு பாக்குறோம், என்ன செய்யுது, பாதி மறைஞ்சு போச்சு, பாம்பா முழுங்கிக்கிட்டு இருக்கு. சின்ன வயசு வரையும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அதான், பாம்பு முழுங்கிருச்சு, பாம்பா முழுங்குச்சு, அங்க என்ன நடக்கிறது, அப்ப அங்க நடக்கிற நிலைகள் என்ன. இப்படி உலகத்திலே ஒவ்வொருத்தரும் மனிதன் ஒரு ஒரு விதமாக இருக்கிறான், பகல் பூரா முழித்திருக்கான், போய் சம்பாதிக்கிறான், வர்றான், நைட்ல தூங்குறான். இன்னும் எத்தனையோ மிருகங்கள் பகல் பூராவும் படுத்து தூங்கிவிட்டு நைட்ல எந்திரிச்சு இறை தேட ஆரம்பிக்குது. இப்ப இதற்குரிய நியதிகள் மாறி இருந்தாலும் கூட, ஆனால் உலகம் ஒழுங்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை வச்சுதான் ரப்புல் ஆலமீனை அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஃபீஹிமா ஆலிஹத்தானி இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வேறு இரு கடவுள்கள் அங்கே இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் சொன்னான். அவங்க அவங்க ஒரு ஹுக்குமை கொடுத்து, ஒருத்தன் சொல்லுவான் மழையே பெய்யுமா, ஒருத்தன் சொல்லுவான் வெயிலே அடியுமா. இப்ப இன்னைக்கு நம்முடைய மாற்று மத சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் எப்படி கொள்கைகளை வகுத்து வைத்திருக்கிறார்களோ, இப்ப அருகாமையில் வரக்கூடிய அந்த பொங்கல் தினம் இருக்கிறதே, அதுக்கு எதுக்கு வச்சிருக்கான் பொங்கல் தினத்தை, தங்களுக்கு சூரிய கதிரை கொடுத்து அதிலிருந்து நெல்மணிகளை விளைவிக்கிற அந்த சூரிய பகவானுக்கு வேண்டுகோள் விடுத்தால், அங்கே பொங்கல் வைத்தால், அந்த பொங்கலை பார்த்து அடைகிற சந்தோஷத்தில் சூரிய பகவான் இத்தனை வருஷம் சோறு போட்ட மாதிரி இனிமேலும் போடுவான் என்ற நம்பிக்கை அங்கே உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது. இது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வர்ற இன்னும் ரெண்டு நாள்ல அவங்க பொங்கலை கொண்டாட போறாங்க, அப்புறம் இன்னைக்கு தீபாவளி. இப்படி அவங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கைகள் என்ன, ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு தேவதையோ ஒரு கடவுளோ நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடவுளினுடைய வழிகாட்டுதல்களின்படி கட்டளைகளின்படி சூரியனும் சந்திரனும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை. அது அப்படியே இயங்கியது என்று சொன்னால் அதைத்தான் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, லௌகான ஃபீஹிமா ஆலிஹத்தானி இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்கள் அங்கே இருந்திருந்தது என்று சொன்னால் லஃபஸதத்தா, இந்த உலகமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போயிருக்கும், அங்கே நிலைப்பாடு கொள்ளுவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறான். இப்ப இதுல இருந்து நமக்கு விளங்க முடிஞ்சு, இப்ப இந்த எல்லாம் நம்முடைய அறிவு நம்முடைய மனக்கண் எல்லாவற்றையும் தாண்டி உலகத்தினை இத்தனை செயல்பாடுகள் நடக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதைத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய செயல்பாடுகளால் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து நான் தூதுவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அந்த ரப்பு சொல்லுகிறான், உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரணம் இருக்கிறது, அதற்கு பின்னால் நீதி நாள் இருக்கிறது, அதற்கு பின்னால் சொருக்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறான். அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நம்புவதுதான் ஈமானு பில் கைப் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையிலே, இந்த சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்பத்திலே எதை அல்லாஹ்வினுடைய வசனம் குறித்து தருகிறதோ, அல்லதீன யுஃமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத, இந்த இடத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்றான், ஹுதல் லில் முத்தகீன், இந்த நேரான வேதம் இருக்கிறதே சரியான வேதமான திருக்குர்ஆன், இது நேர் வழிகாட்டியாக இருக்கிறது முத்தகீன்களுக்கு. அந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பார்கள், அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுஃமினூன பில் கைபி, அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், வ யுகீமூன ஸலா, இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் எதை கொடுத்திருக்கிறோமோ அந்த பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்வார்கள்னு சொல்றான். இப்ப முதல் விஷயம் ஈமானு பில் கைப் என்பது நமக்கு உறுதியாகிவிட்டது, இந்த இடத்திலே நம்முடைய நம்பிக்கை ஆழமாக பதிகிறது. மறைவான விஷயங்கள் எத்தனை எல்லாம் இருக்கிறதோ, நம்முடைய கண்ணுக்கு தெரிந்து நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு எல்லாவற்றையும் ரப்பு நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்பு தகுதியுடையவன் தான் ரப்பாக இருக்கிறான். அந்த அல்லாஹுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று உறுதியான மனப்பக்குவம் இந்த இடத்திலே வர வேண்டும் என்று தப்சீர்களிலே எழுதுகிறார்கள். இப்ப ஈமானு பில் கைப் அப்படின்னா நமக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப இரண்டாவது அந்தாயத்தில் அல்லாஹ் சொல்றான், யுகீமூன ஸ்வலாத, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். இப்ப தொழுகையை நிலைநிறுத்துறது அப்படின்னா என்ன, அதுக்கு தப்சீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, அதாவது எல்லாத்தையும் எப்படி நமக்கு ரசூல் வந்து கற்றுத்தந்தார்களோ அப்படித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வந்து கற்றுத்தந்திருக்கிறார்கள். சல்லு கமா ரஐதுமூனி உசல்லி, நீங்கள் தொழுகுங்கள், சல்லு நீங்கள் தொழுகுங்கள், கமா ரஐதுமூனி உசல்லி, நான் என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படியே தொழுகுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அசல்ல டிக்ஷனரியில போய் நம்ம தேடி பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், தொழுகை சொலா என்று சொன்னால் என்ன அர்த்தம், யுகீமூன ஸலான்னு திருக்குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. இதுக்கு முன்னாடி இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. டிக்ஷனரியினுடைய அர்த்தம் படி யுகீமு அக்காம யுகீமுனா நிலைநிறுத்துவது என்ற அர்த்தம். ஒரு பொருளை ஒரு திராட்சை அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி நிப்பாட்டுறப்ப அந்த முள்ளு ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா சில பொருளையோ அல்லது அதனுடைய ஈடான கற்களையோ அங்கு வைத்து அதை நிலைநிறுத்துவது. அப்ப ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு பொருளை அல்லது இங்கிருந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நிலைபெயர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொருளை ஒரு இடத்துல நிலைநிறுத்துவதற்கு அக்காம யுகீமுன்னு பேர் வரும். அப்போ சொல்லப்படும் ஞானத்தினுடைய துறையிலே வந்து தன்னுடைய அறிவால் செயல்படுத்த முடியும் என்று உள்ளே வந்தான் அப்படின்னு சொன்னா இதுக்கு எப்படி அர்த்தம் விளங்கிக்குவான் அப்படின்னு கேட்டா அவன் விளங்கிக்குவான், ஆடிக்கொண்டிருக்கிற தன்னுடைய அந்த முதுகெலும்பை நிறுத்துவது அப்படின்னா டான்ஸ் ஆடுறது அப்படி என்ன அர்த்தம். இப்ப மனிதன் அப்படி போகும்போது நடக்கும்போது அப்படி ஆடிக்கிட்டே இருக்கான் அல்லவா, அதை நிலை நிறுத்துவது ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போறதை நிப்பாட்டுறதுன்னு அர்த்தம். இப்ப அசல்ல டான்ஸ் ஆடுறதுன்னு அர்த்தம் தொழுகைக்கு நம்ம டிக்ஷனரி விளக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பல பேரு அந்த அதாவது ஒரு மாதிரி எப்படி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி டிக்ஷனரி அதெல்லாம் படிச்சா விளங்கிராஜருக்கு இது என்னத்தை சொல்லித்தான் தெரியணுமா இந்த விஷயங்கள்னு போறமே, அப்படி இல்ல அந்த இடத்துல உண்மையாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் நீ டான்ஸ் ஆடணும் பள்ளியாசல்ல நின்னு, ஆனால் சத்தியமாக அது கூடாது. அதைத்தான் சத்திய தூதர் சொன்னார்கள், சல்லு கமா ரஐது மூனி உசல்லி, நீ தொழ வேண்டும் என்று பிரயத்தனம் எடுத்து பள்ளிக்கு வந்து விட்டால் என்னை எப்படி தொழ கண்டாயோ அப்படியே தொழுகுகள்னு சொன்னாங்க. இப்ப அந்த தொழுகையினுடைய விஷயத்துக்கு போனா உள்ள போயிட்டே இருக்கும் டீப் சப்ஜெக்ட், இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி பின்னாடி வரக்கூடிய வாரங்களில் ஆயத்துகள் வரும்போது தெளிவாக எடுத்து வைக்கப்படும். இந்த இடத்துல என்ன சொல்றாங்களா, யுகீமூன ஸலாத, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். யாரு முத்தகீனுக்கு முதலாவது சிபத்து, முத்தகீனுக்கு முதலாவது அடையாளம் அல்லாஹுவை பயப்படுகிற இறைபக்தியாளனுக்கு முதலாவது அடையாளம் அல்லாஹுவினுடைய மறைவான விஷயங்களை நம்புவது. நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தை, நம்முடைய பார்வை இவற்றையெல்லாம் கடந்து ரப்பு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான், அவையெல்லாம் உண்மை, அந்த அந்த செயல்பாடுகள் எல்லாம் ரப்பினிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று நம்புவது ஈமானினுடைய உயர்ந்த தரஜா, முதல் தரஜா, அதை நம்ப வேண்டும். அடுத்து இந்த இடத்துல சொல்றாங்க யுகீமுன ஸலாத, எல்லா தஃப்ஸீர்லயும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தஃப்ஸீர் இப்னு கதீர், தஃப்ஸீர் ஹாஜின், அதே ஹாஜின் தஃப்ஸீர் கஷாப், எல்லா தஃப்ஸீர்லயும் எழுதுறாங்க. இந்த இடத்துல யுகீமுன ஸலா என்று சொன்னால் தொழுகை என்பது கொண்டு பொருள் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் சரியாக நிறைவு செய்வது. எப்படி ரசூல் சொல்லி தந்தார்களோ அதே அடிப்படையில் தொழுகையை நிறைவு செய்வதற்கு, எப்படி போய் தொழு வர்றதுக்கு முன்னாடி போய் ஒது செஞ்சு எப்படி ஒது செய்யணும்னு இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி அந்த சுன்னத்தான அந்த வாஜிபான எது எதை செய்தால் ஒழு முழுமை பெறுமோ அதை செய்து அதற்கடுத்து அங்கிருந்து பள்ளியாசலுக்கு வந்து அங்கே பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லி அதற்கு பின்னால் அல்லாஹுவுக்கு முன்னாடி நின்று நான் இப்படி துஹருடைய பிறந்தை நாள் ரத்தாயத்து தொழுகிறேன் அப்படின்னு தொழுகிறதுக்கு பேரு இக்காமு சலா, தொழுகையை நிலைநிறுத்துவதுன்னு சொன்னாங்க. இன்னும் சில தஃப்ஸீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, அதாவது அதாவது பரலான தொழுகைகள் இருக்கிறது, வாஜிபான தொழுகை இருக்கிறது. பரலான தொழுகை ஒரு நாளைக்கு அஞ்சு வத்து நம்ம பரலா தொழுகிட்டு வந்துட்டோம், அதே மாதிரி வாஜிபான தொழுகைகள் சில இருக்கிறது, நஃபிலான தொழுகைகள் இருக்கிறது, சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது. இவை எல்லாத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் அவர்கள் இந்த தொழுகைகளை எல்லாம் நிலைநிறுத்துவார்கள். தொழுகை என்ற விஷயத்தில் அவர்களிடத்தில் எந்த ஒரு ஊசலாட்டமும் வராது, கரெக்டா ஒரு ஒத்து போயிருவாங்க. இன்னொரு இமாம் சொல்லுகிற போது அதுல தஃப்ஸீரில் எழுதுகிறார்கள், எல்லா தொழுகையையும் அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுவார்கள். ஒன்னாவது என்ன செய்யறது, அங்கிருந்து வந்து அந்த ஜமாத்து நடைபெறும் போது பா ஜமாத்தாக தொழுகிறது, பா ஜமாத்தா, அதுதான் அஃதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தடவை கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஃதல், யா நாயகமே இந்த உலகத்திலே இருக்கிற அமல்களிலே எது சிறந்த அமல் என்று கேட்டபோது சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அந்த தொழுகையை அதனுடைய குறித்த நேரத்தில் தொழுவது. ஏனென்று சொன்னால் அஸ்ஸலாத்து அதாவது தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டுதான் மூமின்களின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அந்த நேரத்துல தொழுகிறதுக்கு பேரு. இப்ப ஒருத்தர் ஜமாத்து முடிஞ்சு போச்சு, பா ஜமாத்து கிடைக்கல, அப்ப பின்னாடி வர்றாருன்னா நேரம் முடிவதற்கு முன்னால் தொழுது கொள்ளுவது, பாஜமாத்து தொழுகிறது அஃபல், அதுதான் செய்யணும். அப்படி ஒருத்தர் ஜமாத்தோடு தொழ முடியவில்லை, பின்னாடி வந்து அந்த நேரம் முடிவதற்குள்னாலும் அந்த தொழுகையை நாம் பூர்த்தி செய்து விடணும்னு ஒரு வெறி இருக்கணும், வந்து உள்ள இறங்கிடணும். இப்ப இதற்குத்தான் இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், இந்த தன்மைகள் அங்கே மிகைத்து நிற்கும். எது ஈமான் பில் கைபு கொண்ட பின்னால் ஒரு முத்தகீனுக்கு இருக்கிற தன்மைகளில் முதலாவது தொழுகையினுடைய விஷயத்திலே முழுக்க முழுக்க கவனம் செலுத்துவது. இது முடிஞ்சு போச்சு. அடுத்து சொல்றான், மிம்மா ரஸக்னாஹும் நாம் எதை கொடுத்தோமோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் சொல்றான். மூணாவது சிபத்து, மூணு சிபத்தை மூணு தன்மைகளை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒன்னாவது தன்மை மறைவானவற்றை ஈமான் கொள்ளுவது, இரண்டாவது தன்மை தொழுகையை நிலைநிறுத்துவது, மூணாவது தன்மை தனக்கு இருக்கிற பொருளாதாரத்திலிருந்து கொடுப்பது. இப்ப இந்த இடத்திலேயும் தஃப்ஸீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, அதாவது குர்ஆன்ல வருகிற போது ஜக்காத் என்ற ஒரு வார்த்தை வருகிறது, பொருளாதாரத்தை பிரிச்சு கொடுக்கிறது. போன ரமதான்ல பேசும்போது ஜக்காத்தை பத்தி பாட்பாட்டா கலட்டி ஜக்காத் எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்லாம் பேசணும். எப்ப எப்பெல்லாம் கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுமா, ஆயுள்ல ஒரு தடவை கொடுத்தா போதுமா, அல்லது நம்மளே கணக்கு பண்ணிக்கிறதா காசு அப்படிங்கறது பத்தி அந்த பெரிய சப்ஜெக்ட பிரிச்சு ஆணி ஆணி அக்கு வேற கலட்டி இங்கே போட்டு காட்டப்பட்டது. புரிந்தவர்கள் புரிந்திருப்பீர்கள், மனதிலே இருப்பவர்களுக்கு அது நிலை கொண்டிருக்கும். அப்போ இந்த இடத்துல அது சொல்றாங்க, ஜக்காத் என்ற வார்த்தையை மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்துக்கு குர்ஆன்ல பயன்படுத்துறான். ஆனா இன்ஃபாக் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது, அவர்கள் செலவு செய்வார்கள், அல்லதீன யுன்ஃபிகூன, அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த இன்ஃபாக்ங்கற வார்த்தையில ஒருத்தர் சதக்கா கொடுக்கிறார், பாக்கெட்ல வெளியே போறாரு, ஒரு ஒரு யாரோ ஒருத்தவங்க முடியாதவங்க உட்கார்ந்துருக்காங்க, டக்குன்னு காசு எடுத்து பாக்கெட்ல இருந்து ஒரு 50 காசு, பாவம் யாரோ தெரியல, யார் பெத்த பிள்ளையோ, கை இல்ல கால் இல்ல, இவர் என்ன செய்வாருன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு 50 காசு எடுத்து டப்புன்னு போடுறாரு. அல்லது அங்க இருந்து வீட்டுக்கு போறாரு, அவங்க மனைவி சொல்லுது, எங்க நம்ம பிள்ளைக்கு இப்படி ஜுரம் அடிக்குது, இந்த பிள்ளையினுடைய ஜுரம் நல்லா போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து யாருக்காவது ஏதாவது பொருளாதாரத்தை கொடுப்போம் நியத்து வச்சுக்கோங்க, இன்ஷால்லா நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ச்சி செய்து கொள்ளுகிறார்கள். ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆயத்து விட சொல்லி தருது. இந்த ஆயத்துல சில தஃப்ஸீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, மிம்மா ரசக்கனாகும் யுன்ஃபிகூன். இந்த மிம்மா என்பது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் உனக்கு எதெல்லாம் தந்தானோ, ஒரு 1,00,000 ரூபாய் இங்க துபாயில வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா 1,00,000 ரூபாயும் தூக்கி வெளியே கொடுக்கறதுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்புறம் இன்னொரு அதே தஃப்ஸீர்ல பின்னாடி எழுதுறாங்க, இதே அர்த்தம் சில என்ற வார்த்தைக்கும் இந்த மிம்மாங்கிறது பயன்படுத்தப்படுது. அப்ப மிம்மா எந்த ஒன்றை நாம் கொடுத்திருக்கிறோமோ அதுல இருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க, அதுல இருந்து தனக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிட்டு மீதி எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கறதையும் இந்த வார்த்தை சொல்லி தருகிறது. முதல் வார்த்தை தான் சரி அப்படின்னு சொல்லி இருந்தோம்னு சொன்னா அப்ப நம்ம சம்பாதிச்சது பூரா வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இதுவும் சொல்லி தருகிறது, அதுவும் சொல்லி தருகிறது. பார்க்கிற மனோபாவத்தை வைத்து யார் எதை வேண்டாலும் எடுத்துக்கலாம். என்ன எப்படி எதிர்த்து நீங்க மொத்தமா கொடுக்க சொல்றீங்க, அப்படி கொடுக்கறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியுமா, நான் திடீர்னு மௌத்தா போயிட்டேன், அப்ப என் பிள்ளைக்கெல்லாம் என்ன சொத்து இருக்கு, என் சொத்த பூரா பள்ளியாசலுக்கும் மதரசாவுக்கும் எழுதி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப என் பிள்ளைய யாரு காப்பாத்துவா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்கதான் வரலாறினுடைய பகுதியை நினைவுபடுத்த வேண்டும். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை அந்த இடத்திலே இருக்கிற சஹாபாக்களை கூட்டி பொருளாதார உதவி வேணும் கொண்டு வந்து போடுங்கன்னாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க, வீட்டுல போய் சஹாபாக்கள் ஒரு கை மாவள்ளிட்டு வந்து ஒரு கூட்டம் போட்டுச்சு, ஒரு கை அங்கிருந்து போய் அங்கிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்துட்டு வந்து ஒருத்தர் போட்டாரு, இப்படி போட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே வந்து ஒரு கை நிறைய காசு எல்லிட்டு வந்து போட்டாங்க, ரப்பு இன்னைக்கு தான் எனக்கு நிறைய கொடுத்துட்டான், அதுல பாதி காசு இன்னைக்கு நான் போட்டேன், எப்படியாவது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்கள இன்னைக்கு நான் ஜெயிச்சு தான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு அங்கே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்ல இருந்து வர்றாங்க, வந்து கொண்டு வந்து தன்னிடத்துல இருந்து சில பொருளாதாரத்தை போடுகிறார்கள். தெரிந்த விஷயம், அறிந்த வரலாறு தேவை, இந்த இடத்துல எப்படி இஸ்லாம் புரிய வைக்குதுங்கிறது தான். அப்போ அங்கிருந்து கொண்டு வந்து போட்டாங்க, போட்டு முடிச்ச உடனே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தாங்க, போட்டது கொஞ்சம் தான், அப்ப இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு நின்றுட்டு இருக்கும் போது எல்லாம் பாடம் நடத்துகிறான். இதெல்லாம் அந்த சஹாபாக்கள் எப்படி தட்டி அந்த அவர்களுடைய நிலைகளை எப்படி உருக்கி வார்த்திருக்கிறான் என்பது அந்த சபையில் இருந்து நமக்கு விளங்குகிறது. இப்ப அப்படி சொன்னோன்னு நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உம அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய வீட்டுல என்ன வச்சுட்டு வந்தீங்க, எவ்வளவு காசு இருந்துச்சு, எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டப்ப அப்ப சொன்னாங்க, இதுதான் விளங்க வேண்டிய இடம். அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டில் வைத்து விட்டு இருந்தது பூரா கொண்டு வந்து போட்டேன். அப்ப சொன்னாங்க, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சத்தியமாக ஒரு காலமும் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஈகை குணத்துக்கு பக்கத்துல கூட நான் போக மாட்டேன், பக்கத்துல நினைச்சு பாக்குறது இல்லங்க, பக்கத்துல கூட. என்ன தன்மை அங்கே விளையாடி இருந்தால், அந்த ஈமான் பில்கை கொடுப்பவன் யார் என்பதிலே உறுதியாக இருந்திருந்தால், அல்லாஹும் ரசூலையும் வீட்டுல உட்கார வச்சுட்டு, அல்லாஹும் ரசூலையும் வீட்டுல உட்கார வைக்கிறதுனா என்ன, அந்த நம்பிக்கையிலே வந்து விட்டேன், எப்படி எனக்கு நேற்று சோறிட்டானோ, எப்படி நாம் பிறந்ததிலிருந்து எனக்கு சோறு தந்து கொண்டிருக்கிறானோ, அப்படிதான் நாளைக்கும் தருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படி மௌத்தா போக விட்டுற மாட்டான், அப்படி மௌத்தா போகணும்னு தலைவிதி இருந்தாலும், கோடி கோடியாக இருந்தாலும் உயிரை பிடிச்சி இழுத்துட்டு போயிருவான், அதை அனுபவிப்பதற்கு எனக்கு ஒன்று கிடையாது, ஆகவே இருந்ததை பூரா அழித்து வந்துட்டேன்னாங்க. அப்ப அதே மனோநிலை உடையவர்களுக்கு இந்த மிம்மா சொல்லி தருகிறது, நீங்கள் எதையெல்லாம் சம்பாதித்தீர்களோ கொடுத்துருங்க. அது எப்படிங்க முடியும், வீட்டுல புள்ள குட்டி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இதை கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்க கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு என்னுடைய மனைவி யாரு கவனிக்கிறது, திடீர்னு மூத்தா போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளைகளை ஏழையாக விட்டா நான் மூத்தா போறது அப்படின்னு மனோநிலை உள்ளவங்களுக்கு உன்னால முடிஞ்ச அளவு அதிலிருந்து எடுத்து கொடு. அதிலிருந்து சரி, இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், பாபா ஏதாவது இருந்தா கொடுங்களேன், இன்னைக்கு இங்க பிரச்சனை இல்ல, இங்க மண்டையை சுரஞ்சிட்டு அப்படியே போயிருவாங்க, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு. ஊர்ல என்ன என்ன சொல்லுவாங்க, யாராவது வீட்டுக்கு வந்துட்டாரு ஒரு முசாவர் ஒரு ஆலிம்சா, யாராவது ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி குமர் காரியம் ஏதாவது குடுங்க பாவானா, இருங்க இருங்க அதை கேட்டு வந்துடுறேன், உள்ள போய் உள்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்பாரு, இது மாதிரி வந்திருக்காள், ஏதாவது ஒரு 15 போடுவாங்க, 15 நேத்தான் ஒரு 1/2 கிலோ தங்கம் வாங்கித்தரேன்ட்டு, 1/2 கிராம் இதை கொடுத்துட்டா எங்க போய் வாங்கித்தரது, அவருடைய நப்சானியத்தை பாருங்க. அடே எங்க அப்பா, பல வீட்டுல வந்து உள்துறை அமைச்சர்னா அதை பாத்துக்கிறது, பொருளாதார சாதிகளும் அங்கதான் இருக்கும், கரெக்டா இருக்கும். அப்ப அங்க போய் கேட்கும் போது விளக்கு மாத்தடி தான் உழுவும், ஆஜியாருக்கு வந்து இன்ஷால்லா பள்ளியாசலுக்கு மதியானம் வரேன் வைட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்லன்னு அர்த்தம். அங்க அப்போ அங்க கிடைக்கிற நிலைமை என்ன, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பெண்கள் வந்து இந்த பொருளாதார விஷயத்துல என்னதான் நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கூட 10 பத்தாது, இன்னொரு 100 ரூபா இருந்தா பத்தாதான், இன்னொரு 1000 ரூபா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஊர் வந்து பெரிய ஊரா இருக்கு, இஸ்லாமிய ஊர், பெரிய பங்களா வீடுகள்லாம் இருக்கு, அங்க இருந்து கார் எடுத்துட்டு டவுனுக்கு வந்து இந்த 10 ரூபா 5 ரூபா ஜாமா எங்க போட்டு வைப்பான் ஒரு கம்பெனி 20,000 ரூபாய் கொடுக்குது, இன்னொரு கம்பெனி குறைச்சு கொடுக்குது, இந்த சிஹத்தை உனக்கு கொடுத்தது யாரு, இந்த பூவத்தை கொடுத்தது யாரு, அந்த பைக்ல இப்படி எல்லாம் சரியா போயிட்டு வர முடியும்னு சொல்லி தந்தது யாரு, அப்படி போற போக்குல ஒரு கார் தட்டி விட்டு போனா ஓனரமா என்ன ஆகும், அப்ப 20,000 ரூபாய் உனக்கு காசு வந்துருமா, உனக்கு 20,000 ரூபாய் கிடைச்சிருமா, என்ன நடக்கும்? அப்போ இதை கொடுத்தது யார், உன்னுடைய அறிவுக்கு தகுந்தது மாதிரி தான் வந்திருக்கா இல்ல? அப்போ உன் அறிவுக்கு தகுந்தது மாதிரி நீ எவ்வளவு உன்னால அந்த பைக்கை வச்சு சம்பாதிக்க முடியும், ஊர்லயாக இருந்தா 5,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுங்க, அப்படியா மீதி 15,000 ரூபாய் ஓசல தானே வந்திருக்கு, ஏன் வீட்டு காசு நான் குறா அதுல இருந்து அல்லா சொல்றான் தெளிவாக குரானினுடைய அத்தாட்சி சொல்லுகிறது, ஆ தூகும் அவர்கள் கொடுக்கட்டும், மின் மாநில்லாகில்லதி ஆத்தாக்கும், அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான் அதிலிருந்து. ஏன் அப்படின்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல, மனிதனுடைய உணர்விலே ஒட்டி பிறந்த விஷயம். இந்த பொருளாதாரத்தை பத்தி நான் உங்களுக்கு பல தடவை பேசியிருக்கேன், இதை பத்தி அதிகமா எடுத்து நீங்க பாட்டுங்க யாருக்காவது காசு கொடுங்க காசு கொடுங்கன்னா, இந்த அஜத்து வசூல் பண்றதுக்கு வந்துட்டா இருக்கு காசு கேட்பாரு நினைச்சுக்குவேன்னு, கொஞ்ச நாளா நான் விசிக்கல இருக்கிறது வரை இந்த பொருளாதாரத்தை கொடுக்கணுங்கிறத பேசவே இல்லை, வசூலுக்கு வந்துட்டா போலியா கேட்பானு, அட ஓம் பைசா ஒரு மண்ணுக்கு கூட லாயக்கு இல்ல, ரப்பு தான் எனக்கு தந்துகிட்டு இருக்காங்கிறது உறுதியாக இருக்கிறேன், இதுவரை உனக்கு வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் குடு, யாருக்கு குடு, அதையும் ரப்பு திருக்குறானிலே சொல்லி இருக்கிறார், யாரை பார்த்தால் அடையாளம் தெரியாது, சில மனிதர்கள் இருப்பார்கள் பசியிலே பட்டினியிலே வெந்து நொந்து போயிருப்பார்கள், ஆனால் உலக மக்களால் அவர்களை அறிந்து கொள்ள முடியாது, அவங்கள மாதிரி ஆளுக்கு தேடி பிடிச்சு கொண்டு போய் கொடு, உன்னுடைய பங்கு எதை நாம் கொடுத்திருக்கிறோம் அதிகப்படுத்தி கொடுப்போம், 2, 3, 4, 5 நாம கொடுத்துக்கிட்டே இருப்போம் திரும்ப, அப்போ நீ உனக்கு மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு சின்ன வயசுல இருந்து யாரு வீட்டுக்கு வந்தாலும் ஆலிம்சாமார் நிறைய பேர் வருவாங்க, நிறைய முசாவர்மார் வருவாங்க, எங்க வந்தாலும் எங்க தாப்பனார் என்ன செய்வாங்க, காசு எடுத்து நம்ம கையில என்னுடைய சகோதரனையும் அழைத்து கையில கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருவா, 10 ரூபா கொடுத்துருவா, 5 ரூபா கொடுத்துருவா, எவ்வளவு எடுத்து கொடுக்கறான், 10 ரூபா 5 ரூபா எடுத்து கொண்டு போய் போட்டு சொல்லுவாங்க, இது எனக்கு அதுவரையும் தெரியல, இன்னைக்கு தான் தெரியுது, ஏன் அப்படி இன்னைக்கு நம்ம எடுத்து போட்டாலும் அதை பத்தி ஒண்ணும் கஷ்டம் தெரிய மாட்டேங்குது, இப்படித்தானே நம்ம அத்தாவும் அம்மாவும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதே கணக்கு தானே இது என்று அந்த மனோநிலையை வளர்ப்பது வேறு, இதுவரையும் அப்படி நீங்க வளர்க்க பேசாம இருந்திருந்தாலும் இனிமேட்டு பழக்கப்படுத்திருங்க, உங்களுடைய பிள்ளைகளிடத்துல காசு கொடுத்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுப்பா அப்படின்னு சொன்னா அங்கே வந்துடும். சரி இப்பெல்லாம் நம்ம கொடுக்கணும் போலுக்குன்னு அவன் வந்து நின்னோன்னு இவரே சொல்லி விடுவாரு, ஏ வீட்டுல போய் யாரும் ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு வா, காசு இல்லைன்னு. அவன் எப்படி வளருவான், அவன் எப்படி வளருவான், நாளைக்கு நீ இங்க துபாயில வந்து அந்த புள்ள போய் மெதப்பா உட்காந்துக்கிட்டு 20,000 சம்பாதிக்கும் போது, டே மவனே சுகர் ஏறி போச்சு டெஸ்ட் பண்ணுங்கறான், ஒரு 5,000 அனுப்புனா அத்தா காசு சம்பளம் தரமாட்டேங்க, அனுப்புறேன். உனக்கும் அதே போல தானே, நாளைக்கு அந்த 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 அடி யாருக்கு திரும்ப விடும், உனக்கு தானே விழுது. ஏன்னா சாதாரணமான விஷயம் இல்ல. அடுத்து இன்னொரு கவிஞர் சொல்லும் போது அழகாங்க சொன்னார், இந்த பொருளாதாரம் உன்னுடைய திறமை அறிவுனால கிடைத்தது நினைச்சு நீ கொடுத்துட்டாயா, இன்னும் அல்லாஹ் சொன்னா திருக்குறான்ல, இந்த பொருளாதாரத்தை உங்களுடைய உடைமைகளை உங்களுடைய உயிர்களை ரப்பு கேட்டான் அப்படின்னு சொன்னா நீ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராயிருந்த, ஏ இந்த உயிர் கொடுத்ததே ரப்பு தான், இந்த பொருளாதாரத்தை கொடுத்ததே ரப்பு தான் அவர் சொன்னாரு. ஜாந்தி ஜாந்தி தீஹுயி உசி கீதி ஜாந்தி தீஹுயி உசி கீதி ஹக்தோ ஏஹே ஹக்ன அதாகுவான்னாரு. ஜாந்தி ஒரு மனுஷர் ரெடி ஆயிட்டாரு, அல்லாக்கு கொடுக்கணுமா, அல்லாஹ்வுடைய பாந்தியில கொடுக்கணுமா, நான் என்னையே இறங்கி முழுமையா அழிச்சுக்கிறேன்னு வாழத்துக்கிட்டு ஓடுறாரு, வெட்டி போராடி தன்னுடைய உயிரையே கொடுக்கறதுக்கு ஒருத்தர். உயிரை கொடுக்க ஆரம்பிக்கிறவனுக்கு பொருளாதாரம் என்ன பெரிய விஷயமா, போடா என்ன பொருளாதாரம், என் உயிரையே தரேன்ட்டு ஒருத்தர் ஓடி போய் உயிரை கொடுக்கிறாரு. ஜாந்தி தீஹுயி உசி கீதி, அந்த கொடுக்க போன உயிர் கடைசியில என்னாச்சு, அவன் போட்ட பிச்சு. எங்க நான் ஒரு பேனா எடுத்துட்டு உங்கள்ட்ட கொடுக்குறேன், அந்த பேனா வாங்கி ஒரு 10 நாள் 20 நாள் யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து நான் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், இந்த அந்த பேனாவை வச்சுக்கன்னு என்கிட்ட கொடுத்துட்டா, ஏண்டா மூஞ்சி மோரக்கட்ட, நான் கொடுத்த பேனா இல்லது, நான் கொடுத்த பேனாவை நீ எனக்கு கொடுத்தா எனக்கு கண்ணியம் வந்துருமா, அப்ப வேற ஏதாவது அதை விட ஒரு பெரிய பொருளை கொடுக்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு, கடைசியா ஒரு மனிதன் கொடுக்க முடிஞ்ச பொருளை எல்லாத்தையும், மானம் மரியாதை குடும்பம் சொத்து எல்லாத்தையும் போக கடைசியா ஒரு மனுஷன் எடுத்து கொடுக்க முடிஞ்சதுன்னா இது உயிர் தான். ஜான் பி அவன் உயிரையே கொடுத்தான், தீஹுயி உசி கீதி அந்த கொடுத்த உயிரே அவன் கொடுத்ததாக இருந்தது. ஹத்தோ ஏஹே உண்மை இதுதான், ஹக்னா அதாகுவா அவன் செஞ்ச ஒரு காரியத்திலும் அந்த முடிவு என்பது ஏற்படவில்லைன்னு சொன்னான் அவர் கவிஞன். எப்படி அனுபவிச்சு சொல்லியிருப்பான், சுகதர்களை விளங்க வேண்டும். பொருளாதாரத்தை எடுத்து செலவழிப்பது என்பது இருக்கிறது, அது இஸ்லாமியர்கள் இடத்துல நல்ல வரண அந்த தாராள குணங்கள் வர வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, திருக்குறான்ல ஒரு இடத்துல இந்த சூரத்துல் பக்கரால அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், மசலுல்லதீன ஒரு கூட்டத்தாரின் உதாரணத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையில் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுப்பது, இஸ்லாம் எங்கேயாவது மதரசாவினுடைய கெட்டுமான நிதிக்கு கொடுப்பது, பள்ளியாசு கெட்டது கொடுக்கிறது, இதெல்லாம் சேரும். அதுல இதெல்லாம் ஏறலாம், இதெல்லாம் எல்லாம் எங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதை போகிறது அங்கெல்லாம் சேரும். இன்னும் சொல்லப்படுகிறது, யாரெல்லாம் முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களும் ஹக்குதாரிகள், அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அப்படி நீ கொடுத்த அப்படின்னா என்ன நடக்கும், அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள். அவர்களுக்கு உதாரணம் என்னன்னா, அவர்களுடைய உதாரணம் 161வது ஆயத்து சூரத்துல் பக்கரால இருக்கு, கமசலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒரு கதிருக்கு உதாரணமாகும். அந்த அந்த ஒரு நெல் விளைச்சல் தருகிற அந்த கதிர் இருக்கிறதே, அந்த நெல் மணி அந்த இது இருக்கிறதே, அது தன்னினுடைய பகுதிகளில் இருந்து தன்னுடைய சைட்ல வரக்கூடிய அந்த கதிரிலிருந்து 100 மணிகளை கொடுத்தால் அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் நீ கொடுத்த 1 ரூபா ரப்பினிடத்திலே மிகப்பெரிய விஷயமாக இருக்கும்னு சொன்னாங்க. உதாரணம் ரொம்ப அழகான உதாரணம் அல்லாஹ் சொன்னா, வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, நாம் தான் அதிகப்படுத்தி தருகிறோம், நாம் தான் அதிகப்படுத்தி கொடுக்கிறோம், உங்க திறமையில அதிகப்படுத்திக்கல, அப்படி நீ கொடுத்த அப்படின்னு சொன்னா 1க்கு 100 நாம் உனக்கு திரும்ப தருவோம். அது நம்ம இடத்துல அந்த பொருளாதாரம் பெரிய விஷயமே கிடையாது. இப்ப இந்த நேரத்தில் இன்னொரு நினைவையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பரக்கத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா, ஏற்கனவே சொல்லும் போது ரமதான்ல சொன்னோம், அதற்கு பின்னாடி சொன்னோம், அதற்கு பின்னாடி சொன்னோம், பரக்கத்துனா என்ன அர்த்தம், பரக்கத்துனா என்ன என்ன அளவுகோலை வைத்து இஸ்லாம் அளக்க சொல்லுகிறது. ஒருத்தன் 100 சம்பாதிக்கிறான், ஒருத்தன் 10 சம்பாதிக்கிறான், 100 சம்பாதிப்பவனுக்கு இல்லாத மகிழ்ச்சி 10 சம்பாதிப்பவனுக்கு அவனுடைய பொருளாதாரத்திலே அடங்கி விடுகிறது. இன்னைக்கு ஒருத்தருக்கு 10,000 சம்பளம், வீட்டுக்கு காசு அனுப்புறாரு, இங்கே செலவு பண்ணிக்கிறாரு, எந்த ஒரு டார்ச்சரும் இல்லை, அப்படியே போகுது நிம்மதியான. கோடி கோடியாக 1,00,000-2,00,000 சம்பளம் வாங்குறானே, இவனை விட அல்லாஹ் குத்தால 1,000 உன்னை அதிகப்படுத்தி வைத்திருக்கிறார், உன்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்து விட்டார். பரக்கத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா 10 கூட 1,00,000 வேலைகளை பார்க்கும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன எனக்கு அவ்வளவு வேணுமே இவ்வளவு வேணுமே பேராசைகள் அங்கே எழும்பாது. அந்த பரக்கத்தை தரணும் யாரு? ரப்பு தந்து கொண்டிருக்கிறான். அவனை புடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன பரக்கத்தை பரக்கத்து பரக்கத்து கிடைச்சிருச்சுன்னா பொருளாதாரத்திற்காக வேண்டி நின்று அழுக வேண்டிய வேலை இருக்காது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற உதாரணம் ஒன்றுக்கு நூறாக நாம் அவர்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் சரிங்க, இந்த சிஃபத்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கறது யாராவது வந்து கேட்டவொடனே அவங்க பக்கத்து வீட்டுல கல்யாணம் வாங்க இந்த ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரு, அவங்களுக்கு பக்கத்துல அங்க இதா பள்ளியாசம் கட்டுறான். பள்ளியாசம் கட்டுறது அல்லது கொடுக்கறது வேற. இன்னும் சில பேர் இருப்பாங்க, இன்னும் சில பேரு வீட்டுல யாராவது வந்து கேட்பான், பாய் டீ குடிக்கிறது ஏதாவது காசு இருந்தா ஆளப்பாரியா கௌரவ பிச்சை என்ன கௌரவ பிச்சை கேட்கலாம், 1 ரூபா வச்சுக்க இன்னமேட்டு இப்பெல்லாம் எடுக்காத ஒரு உபதேசம் பண்ணுவாரு. இப்படிலாம் இப்படிலாம் இன்னமேட்டு இப்பெல்லாம் பண்ணாதே, இப்பெல்லாம் இப்பெல்லாம் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு சொல்லல, இப்படிலாம் பிச்சைக்காரத்தனமா இருக்காத உபதேசம். அதைத்தான் அல்லாஹு தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். அட இந்த முட்டாத்தனமான குணம் உன்ட்ட இருந்துச்சுன்னா அதை அறித்தறிந்து விடு. அதை இஸ்லாம் ஒரு காலமும் அங்கீகரிக்கவில்லை. அவனுக்கு நீ என்னைக்கு தெரியுமா உபதேசம் பண்ணிருக்கா? சும்மா தடிமாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான் தெரியுமா, அன்னைக்கே நீ சொல்லிருக்கணும். அதை விட்டு போட்டு உன் இடத்துல வந்து 1 ரூபா கொடுத்து கேட்ட உடனே நீ அவனை கூப்பிட்டு பெருசா உழைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், நீ உழைச்சு பாரு தெரியும் இந்த 1 ரூபா கொடுன்னு சொல்றியே, மகா மட்டமான தனம். இந்த காசு தேவையில்லாத காசு, இந்த காசு எங்க போய் விடும் அப்படிங்கறதையும் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லும்போது சொல்றான், அல்லதீன யும்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்மா லா யுத்பிஊன மா அன்ஃபகு மிம் மன்னவ வலா அதா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வினுடைய இந்த ஆயத்து சொல்லித் தருகிறது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார். தங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்வார்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே, உலகத்திலே தங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்வார்கள். ஸும்மா லா யுத்பிஊன, நல்ல கவனிங்க, 162வது ஆயத்து தஃப்ஸீர போய் வீட்ல தர்ஜுமா எடுத்து பார்க்க முடிஞ்சா காசு கொடுத்திருக்கமே நம்ம கூப்பிட்டு வேலை பார்த்தா நாம பார்க்கவே மாட்டேன், கூப்பிட்டு வேலை பார்த்துக்கையா வேலை வாங்கிக்கையான்னு சொல்லலாம். அந்த எண்ணம் மனிதர்களிடத்திலே மூமின்களிடத்திலே முத்தகீன்களிடத்திலே இருக்காது. அல்லா சொல்றான் அப்படி எதிர்பார்க்க மாட்டான், டேபிளை துடைக்கிற வேலையே 10 ரூபா கொடுத்துட்டு வாங்க மாட்டான். அதாவது நோவினை தருவது இருக்காது. மண்ணா இந்த இடத்துல சொல்றான், மண் என்று சொன்னால் எண்ணி பார்ப்பது, காசு கொடுத்துட்டு ஊருக்கு வேற காசு அனுப்பணும் என்ன செய்யறதுன்னு தெரியல. நேற்று வந்து அந்த இதுக்கு கேட்டாங்கல்ல அஜரத்துக்கு காசு வேணும், நீங்க சும்மா இதுல பயன் பண்ணவருக்கு அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தேன், அப்புறம் அங்க கல்யாணம்னு கேட்டாங்க இதுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தேன், காசு போச்சு என்ன செய்யணும். அப்படி டீ கடையில உட்காந்து ஒரு 4 பேர் அப்பதான் பாப்பாங்களா, ஏ அங்க ஒரு 500 இங்க ஒரு 500 என்ன தனம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அப்துல் காதர் கொடுத்தன்ல அதுவும் ஒரு 500. அப்ப அப்துல் காதருக்கு பாதி பேருக்கு தெரியும், அந்த ஊருக்காரர்களுக்கு, ஓ அப்துல் காதர் இவர்டேந்து 500 ரூபா வாங்கியிருக்காரு, ரைட்டு. அப்துல் காதர் நாளைக்கு போய் பேசும்போது அவர் ஏதாவது பேசுவார், உடனே சொன்ன உடனே உன்ன பத்தி தெரியாத அவன் 500 ரூபா உனக்கு தந்தான்ல. இந்த தனமும் இருக்கலாம் அல்லாஹ் சொல்றான், இந்த தனமும் மனிதர்களிடத்திலே புதைந்திருக்கலாம். இது மனிதனுடைய குணம். இஸ்லாம் அப்படி புட்டு புட்டு போட்டு காட்டிருது, அட உனக்கு நீ வந்து அப்படி நமக்கு தெரியாது அப்படி மறைச்சிக்கலாமே, அந்த வேலை நம்மள்ட்ட ஆகாது. ரப்பு சொல்றான் அல்லா இஸ்தகி, அல்லா வெக்கப்பட மாட்டான், உன்னை அப்படி கலட்டி கலட்டி ஸ்லேடா போட்டு எரிஞ்சுட்டான். இப்படி இந்த ரெண்டு தனமும் மனிதர்களிடத்திலே காசு கொடுக்கிற விஷயத்துல மெகிழ்ந்திருக்கிறார். தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள், அந்த தன்மை முத்தகீனிடத்திலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவர்கள் அப்படி நோவினை தர மாட்டார்கள், சொன்னதை எண்ணி காட்ட மாட்டார்கள் சொல்லிட்டு ரெண்டாவது சொல்றான், லகும் அஜுருகும் இந்த ரப்பிகிம், அவர்களுக்கு அல்லாஹுவினிடத்திலே சரியான கூலி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வலா அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்களை அவர்கள் கவலை கொள்கிறவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு விஷயம் சொல்றான். அப்படி ஒருத்தருக்கு பழகி போச்சுங்க, யாருக்கும் காசு கொடுத்த பின்னாடி முதல் விஷயம் காசு கொடுக்கணும், அதுக்கு நன்மை நிறைய இருக்குன்னு விலகி போச்சு, மண்டையில ஏறிடுச்சு, ஒன்னு ஒன்னா குரான் அப்படி புட்டு 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 இதெல்லாம் அப்படி உள்ள போய் 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 ஆராய ஆரம்பிச்சோன்னா இதயத்தில வேறு எதற்கும் வேலை இருக்காது. ரப்பினுடைய அந்த வார்த்தைகள் அப்படி படிக்க படிக்க அல்லாஹு அக்பர், இன்னைக்கு சில பாட்டை கேட்டுட்டு அவன் என்ன பாடுபடுறான் மனிதன் இன்னமா இருக்கியா அப்படின்ட்டு, ஆனா ரப்பு சொல்ற இந்த வார்த்தைகளை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா இதை விட்டு வெளியே போக மாட்டான். அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டான், குடு 100 தர்றோம், 100 தந்துட்டோம் நம்ம அப்படின்ட்டான். சரி கொடுத்து முடிச்ச உடனே அவன் இயற்கை தன்மை பின்னாடி இருந்து வேலை வாக்குது, அடடா நீ அவன்கிட்ட சொல்லு இவன்கிட்ட சொல்லு அல்லது அவனுக்கு நோவினை கொடு அப்படி கொடுக்காத அது நல்லது இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டான். இன்னொருத்தனுக்கு என்னதான் போட்டாலும் சுட்டு போட்டாலும் அந்த மாட்டுக்கு வேலை செய்யாது, நான் அப்படித்தாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பேன், எனக்கு நானா சொல்லணும்னு சொல்றது இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க, அட நானா அப்படி போய் சொல்லணும்னு சொல்ல, என்னமோ தோணுச்சு டக்குன்னு வந்துருச்சு அவர்கிட்ட சொல்லிட்டேன் பெரிய சண்டையா போச்சு. அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அடுத்த உதாரணங்கள்லாம் கவுலும் மஅரூஃபுன், அடுத்தடுத்த ஆயத்து வருது கவுலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரதுன் கைரும் மின் சதக்கத்தின் யத்பஉஹா. அதா ஒரு மனிதருக்கு நல்வார்த்தை சொல்லுவது, கவுலும் மஅரூஃப் நல்ல வார்த்தையை சொல்லுவது, ஔ மக்ஃபிரதுன் மன்னிப்பது இருக்கிறது, இந்த ரெண்டு செயல் இருக்கிறது, கைரும் சிறந்ததாக இருக்கும், மின் சதக்கத்தின் யத்பஉஹா. அதா எந்த காசை கொடுத்து விட்டு பின்னாடி உட்கார்ந்து அவருக்கு நோவினை தர்றது, அதுக்கு உட்கார்ந்து அவன்கிட்ட சொல்லி இவன்கிட்ட சொல்லி இவ்வளவு காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அந்த ரெண்டு தன்மையை மறக்க முடியாட்டி நல்ல வார்த்தையை சொல்லிட்டு அசலாம் அழைக்க அல்லா உங்க தேவையை நிறைவேற்றி வைப்பான் நீ சொல்லிட்டு போயிட்டா நான் நன்மை கிடைச்சிச்சு உனக்கு, நீ ஒண்ணும் சொல்ல வேணாண்டா. ஆனா உன்னுடைய உணர்வு அப்படி மிகைத்திருந்தது என்று சொன்னால் நீ ஒண்ணு தரவே வேண்டாம், இப்படி சொல்லிட்டு போயிரு, அல்லா உங்களுடைய தேவையை நிறைவு செய்து வைப்பான்னு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான்னா அந்த நன்மையை அடிச்சிட்டு போயிட்டேன், அதுதான் சிறந்ததுன்னு குர்ஆன் சொல்லி தருகிறது. இப்ப இந்த இடத்துல விளங்கணும், மனிதனுடைய அந்த ஆழங்களை அறிவுகளை எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பிடித்து இழுத்து காட்டுறான் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நம்ம விளங்கணும். சரிங்க, இது சொன்ன பின்னாடியும் ஒருத்தருக்கு அவ்வளவுக்கும் புத்தி வரல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், யா யுஹல்லதீன ஆமனு லா துபத்திலு சதக்காத்திக்கும் பில் மன்னி வல்லதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாசி வலா யுஃமினூன பில்லாஹி வல்யௌமில் ஆகிரி فمثله كمثل صفوان عليه تراب فأصابها وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين. இதுல அல்லாஹ் சொல்றார், அப்படியே உனக்கு ஒருத்தருக்கு அப்படி இருந்து ஒண்ணுமே வரல அப்படின்னு சொன்னா தயவு செய்து நீங்கள் செலவு செய்கிற இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்கிற இந்த விஷயம் இருக்கிறதே அதை பாத்தியமாக்கி விட வேண்டாம். எது நீங்கள் சொல்லி காட்டுவதும் நீங்கள் பெரு ஒருத்தருக்கு நோவினை தருவதும் அந்த நீங்க கொடுத்த அந்த விஷயத்தை மறைச்சிட வேணாம். அது எப்படி அதுக்கு உதாரணம் அதிலே மிகப்பெரிய மலை ஒன்று பொழிந்தது, மிக கொடூரமான மலை ஒன்று பொழிஞ்சு அதை வழுக்கையாக ஆக்கிவிட்டது. பாறையில கொஞ்சம் மண் ஒடிக்கிட்டு இருக்கு, அடிமலை அடி இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மாதிரி அந்த பாறையில அடிச்சு பேஞ்ச உடனே அங்க என்னாச்சு, இருந்த மண்ணும் ஒட்டி கொண்டு அங்கே போயிருச்சு. அப்ப என்ன ஆகி போறச்சு, பாறை வழுக்கு பாறை ஆகி விட்டது. இப்படித்தான் நீ காசையும் கொடுத்து போட்டு பின்னாடியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா கிடைக்க வேண்டிய நன்மையும் கிடைக்காமல் தட்டிலே பாவம் அல்லவா ஏறிக்கொண்டிருக்கும். ஆகவே விளங்கிக்கொள், இந்த ரெண்டு செயலும் உன்னிடத்தில் இருக்க வேண்டாம், நல்ல குடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்திலே அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அப்ப யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம அன்னைக்கு சொல்லும் போது சொன்னோம், எத்தனையோ பெரிய பெரிய மதரசாக்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ மிகப்பெரிய அறிஞர்கள் ஒரு நாள் சொல்லும் போது சொன்ன ஞாபகம் வராதவங்க இருந்திருக்கலாம், வெத்தில போட்டு வருவாங்க கிளாஸ்க்கு வரும்போது நல்ல வெத்திலையை கச்ச கச்சன்னு குதப்பிக்கிட்டு. அப்ப பாக்குறவன் நினைப்பார் நல்ல பிரியாணி ஆள் உள்ள எடுத்திருக்காருன்னு. அப்ப அங்க போய் பார்த்தா வீட்டுல அடுப்பெறிஞ்சு ஒரு வாரம் இருக்கும். ஏ இன்னைக்கு தேவபந்து மதரசால இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு 500 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் மாசத்துக்கு 500 ரூபாய் பின்னாடி தங்களுடைய வறுமையை வெளிப்படுத்த மாட்டார்கள், வறுமை இருந்தாலும் கூட எதையும் வெளிக்காட்டாம அப்படி ரொம்ப ஜாம் ஜாம்னு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் தேடி பிடிச்சு கொடு. ஒண்ணுக்கு பத்து இல்ல, பத்துக்கு இருபது இல்ல, இருபதுக்கு நூறு இல்ல, நூறாயிரம் இல்ல, நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். தேடி பிடிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு வந்து அதுக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்க, பத்து ரூபா கொடுங்க, நூறு ரூபா கொடுங்க, அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம், அப்படி அல்ல. எங்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கும் திருக்குர்ஆன் வழிகாட்டி தந்திருக்கிறது. அப்ப கொடுக்கிற விஷயத்துல மிகப்பெரிய ஒரு உன்னதம் பொதிந்திருக்கிறது. இன்னும் கடைசியாக ஒரு அறிவை விட்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளலாம். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது உங்களிடத்திலே இருக்கிற நோயாளிகளுக்கு மருந்திட வேண்டுமா, சதக்கா செய்வதை கொண்டு மருந்திட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரே தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேருக்கு நோய் இருக்கு? ஒண்ணுமே இல்லங்க, நான் கல்லு மாதிரி இருக்கேன், 50 வயசு, இதுவரையும் சுகர் கூட வரல. ஏன்னா சொல்ல முடியுமா, 35 வயசுல சுகர் வருது. ஏன் பிறந்து 3வது மாசத்துல சுகர் வந்துருது? பிறக்கும் போதே சுகராக பிறகுது பிள்ளைங்க, அப்பையில இருந்து உள்ள தள்ள ஆரம்பிச்சிடறான். அதுக்கு தனி டின்னு போட்டிருக்கான், உப்பு ஏதாவது சீனி இல்லாம டின்னு போட்டு வருது, பால் டின்னு மாவு கலந்து உள்ள அடிச்சாவது இங்க. அப்புறம் ரத்த கொதிப்பு ஏறி போகுது, இங்க வந்து இந்த வெயில்ல கிடந்து கிடந்து ஆபீஸ்ல இருக்க டென்ஷன், இங்க இருக்க டென்ஷன், நோயோ நோய் ஊர்ல போய் பாத்துட்டு வந்தா ரத்த கொதிப்பு ஏறிச்சான், சுகர் கொஞ்சோண்டு வந்திருக்கான். அட இதை விட்டு வெளியே வரணும்னா எவ்வளங்க, இங்க போய் மாத்திரையை கேட்டா ஊர்ல இருந்து நீ வாங்கி அனுப்பு மாத்திரை, இங்க காசு கூட. அப்புறம் முடியாத கட்டத்துக்கு என்ன செய்யறது, இங்க போய் வாங்கிக்குவோம். எவ்வளவுங்க மாத்திரை? 55 ரூபா கொடுங்க. ஒரு 5 ரூபா யாராவது கேட்டா கொடுத்துருக்கியா? மனசு வந்து என்னைக்காது இப்படி தொட்டு பார்த்து ஒரு 5 ரூபா யாராவது கேட்டா எடுத்து கொடுத்துருப்போமா? ஆனா கடைக்காரன் போய் 55 ரூபா கொடுப்ப. நிதர்சனத்தை நினைத்து பாருங்கள், வாழ்க்கையை என்ன நடக்குது முன்னாடி அப்படிங்கறத நினைச்சு பார்க்கணும். அப்ப இந்த நேரத்துல இதை நினைச்சு பார்க்கணும். ரசூல் சொன்ன வார்த்தை பொய்யே கிடையாது, சத்தியமே சத்தியம் சொன்னார்கள். சதக்கா கொடுத்தா அல்லாஹ் உன்னுடைய நோயை சரிபடுத்துவான். சதக்காக்கு அவ்வளவு பெரிய தன்மை இருக்கிறது. தா ஊ மரமாக்கும் சதக்கா, உங்களுடைய நோயாளிகளை சதக்கா கொடுப்பதை கொண்டு சீர் செய்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. அப்ப அந்த சத்திய தூதர் சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை. அப்ப நம்ம கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். அப்ப நல்லா எடுத்து எடுத்து கொடுக்கணும். அப்ப அஜரத்துக்கு திரும்பவும் சொல்றேன், புதுசா 4-5 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க, தப்சீர் செய்யற அஜரத்துக்கு கொடுக்கணும்லாம் நினைச்சுக்காத. இங்க இனிமேட்டு வசூல் நடக்கும்னு நினைச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு. அப்படி சில பேர் வராம இருக்கலாம் நினைக்கிறேன். அங்க போனா ஏதாவது ஒரு பள்ளியாச வசூல், அந்த வசூல், இந்த வசூல் கேட்கறாங்க. இந்த மஜ்லிஸில் இன்ஷால்லா இந்த வசூல்கள் வியாபாரமே கிடையாது. உன் கொடுக்கற காசு வந்து செருப்புக்கு நீங்கள் அதாவது மறைவானவற்றை நம்புவது, ஒன்னாவது விஷயம் சொல்லிட்டான். இரண்டாவது சொன்னா தொழுகையை நிலைநிறுத்துவது. மூணாவது விஷயம் சொன்னா இன்ஃபிய பூன அம்பாலகும், பொருளாதாரத்தை செலவு செய்வது. இப்ப முதல் கருத்து இருக்கிறது ஈமான அடிப்படையா வச்சு வந்துருச்சு. அதான் எல்லா அமல்கள் எல்லாத்துக்கும் இஸ்லாத்தினுடைய பேஸ் எதுன்னு சொன்னா ஈமான். அதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டான். அதனுடைய அடுத்தது என்ன, அமல்களை பத்தி சொல்றான். இப்ப எல்லாம் இப்ப அமலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா எல்லா அமலையும் சொல்லணும். வாஜிப் சொல்லணும், சுன்னத் சொல்லணும், நஃபில் சொல்லணும். அப்ப அது அது வந்து பெரிய லிஸ்ட். ஆனா அந்த லிஸ்ட் ரப்புல் ஆலமீன் போடல, லேசா சொல்லிட்டான் தொழுவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரெண்டாவது சொன்னா நீங்க கொடு அப்படின்ட்டு. இப்ப இதுக்கு தத்ரூபமான விளக்கம் என்ன, இது என்னத்தை இந்த சமுதாயத்திடத்தில நாடுகிறது? சஹாபாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதுக்கு எப்படி சஹாபா நாயம் விளங்க சொல்லி சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க அப்படின்னு தஃப்சீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, சொல்றாங்க, தொழுகை இருக்கிறதே அது உடல் வணக்கங்கள் எல்லாத்துக்கும் பேஸ். தொழுகை என்ன செய்யறோம், அதுதான் முதல் எல்லா, அதாவது ரசூலுல்லாஹி அஸ்ஸலாம் ஹதீஸ்ல வரும்போது இதே இபாரத், இதே போன்ற இபாரத்துகளோடு வருகிறது. இபாத பதனி உடல் நிலை ரீதியான அமல்களுக்கு எல்லாத்துக்கும் தொழுகை தான் பேசு. அப்ப அதை அல்லாஹ் சொல்லி எல்லாத்தையும் நாடிட்டான். எல்லா அமல் அமல் எதெல்லாம் வருது அது கூட முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது காசு ரீதியான அமல், அது என்ன, அது இன்பா காசு கொடுக்கறதுக்கு முதல் விஷயம் சதக்காத்து அதே மாதிரி செலவு செய்வது, அது ரெண்டாவது விஷயம், அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப ஒன்னாவது அமல்களாக இருந்தால் பதனி அமல், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இதெல்லாம் உடல் ரீதியான அமல். ரெண்டாவது சக்காத்து கொடுக்கிறோம், அது காசு ரீதியான அமல். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரோம், காசு முழுசா இருந்து காசை கையில் எடுத்துட்டு இங்க இருந்து செலவழிச்சுட்டு போயிட்டு வரோம். அதுல பதனி அமல் உடல் நிலையான அமல்களும் கலந்திருக்கிறது, பண நிலையான அமல்களும் கலந்திருக்கிறது. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இப்படி சொல்லிட்டான். உங்களுடைய அமால்களுக்கு இது ரெண்டும் தான் பேசு. அப்ப அதை பூராவும் யார் சரி செய்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் முத்தகியினுடைய லிஸ்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி போட்டான். இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் விளக்குகிறது, எவருக்கு வந்து ஈமான் சரியாக இருந்து அமல்கள் தெளிவாக ஆகிவிட்டது, ஈமான் சரியாகி போச்சு அமல்கள் தெளிவாயிருச்சு அப்படின்னு சொன்னா, இவர் இது ரெண்டும் முக்கம்மலாக இது ரெண்டும் பரிபூர்ணமாக ஆகிவிட்டால் அவர் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டார். ஈமான் பரிபூரணமாகி அமல்கள் சிறப்பாயிருச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டார். அப்ப என்ன வித்தியாசம், ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு என்ன வித்தியாசம், அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா, ஈமான்னா வேற இஸ்லாம்னா வேற? ஏன்னா ஆமாங்க, இவ்வளவு நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா ஈமான் இஸ்லாம் எல்லாம் என்ன, பாதி பேருக்கு என்ன 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 நடக்குது என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. ஒருத்தர் ஒரு அஜரத்து வந்து இங்க பயன் பண்ணும்போது சொன்னாங்க, முத்தக்கின்னா யாரு, மூமின்னா யாரு, முஷிரிக்னா யாரு, முனாஃபிக்னா யாரு, அதே மாதிரி மத்த அவர் அடுக்கிட்டே போனாங்க, ஷரியத்னா என்ன, தரீக்கத்னா என்ன, மாரிஃபத்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியணும்னா அது கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு போயிட்டா முன்னே மறுநாள் ஈஸியா கிடைக்கிறதுக்கு வழி எங்க, ஈஸியா இது இஸ்லாமிய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா பாவம் அப்ராணி அந்த இஸ்மாயில் அஜரத் இருக்காரு புட்டியா அந்தாள பின்னாடி நீ கஷ்டப்பட்டா இது கிடைக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் அடக்கி அங்கிருந்து வேலை வேலை இருந்தாலும் விட்டு போட்டு அங்கிருந்து இந்த ஏதாவது கொஞ்ச நாளும் கிடைச்சிக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து உடையாது வந்து உட்காரிய இந்த தன்மைக்கு தான் இது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது இல்லாம அங்க நின்று அது கேட்டா இது கேட்டாலும் கிடைக்காது. என்னிடத்துல இருக்க தன்மை யார் எங்க நின்றுகிட்டு எனக்கு அது சொல்லுங்க இது சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன். கோட்டப்பள்ளி ஆசலுக்கு வாங்கத்தா, இதனாலே ஒருத்தர் வந்து சொன்னார், நீங்க எப்ப கேட்டாலும் கோட்டப்பள்ளி ஆசலுக்கே வர சொல்லிய, ஏன் அப்படி சொல்றீங்க, எப்ப கேட்டாலும் கோட்டப்பள்ளி ஆசல் நாங்கெல்லாம் வர முடியுமா, வர முடியாட்டி நான் என்ன செய்யறது. ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இங்க வந்துடும், அவருக்கு மட்டும் பிரயோஜனம் இல்ல துனியாவுக்கே பிரயோஜனம். இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டும் நான் நினைக்கவே இல்லத்தா, முழு உலகத்திற்கும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், கொண்டு போய் சேர்ப்பது ரப்பு. நான் சொல்லவா இல்ல, இதெல்லாம் மஸ்ஜித் நபியில உட்காந்து அப்படி வாய் திறந்தாங்க, இன்னைக்கு உலகம் பூரா ஆடுதுன்னா யாரு சொல்ல வச்சிருக்கா, அட இது என் வீட்டு வார்த்தை அவங்க எங்க அத்தா வீட்டு வார்த்தை ஏது நான் சொல்லி போட்டு அட என்ன பத்தி அப்படி சொன்னா அப்படி சொன்னா, ரப்பினுடைய வார்த்தை நான் வெளியாக்கி விட்டேன், இதை கொண்டு சேர்ப்பது அவனுடைய வேலை, ரப்பு சேர்த்துக்குவான். அப்ப அந்த நம்பிக்கையில தான் இங்க உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, பாதி பேர் தூங்கி உள்ளூரிலோ, அப்பா கடை இட்லி ஞாபகம் வருதோ, அதெல்லாம் நமக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல, நீ எப்படி வேண்டாலும் இருந்துட்டு போ. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இங்க வரணும், இங்க வந்து உட்கார்ந்தாதான் கிடைக்க வேண்டியது எல்லாருக்கும் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம விளங்கணும், அப்ப ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, அடிப்படையான விஷயம். இன்னைக்கு காபிர்கள் விளங்கி வச்சிருக்கான், நம்ம ஒரு பாயை கூப்பிட்டு பாய் பஸ்ல உட்காந்துட்டு போறோம், உட்காந்துட்டு கேக்குறாரு, பாய் நீங்க முஸ்லீம்னு சொல்றாங்க, திருக்குறான்ல யாய் வல்லதீன் ஆமனும், ஓ ஈமான் கொண்டவர்களே நல்லா சொல்றான். அப்ப ஈமான் யாரு, ஈமான் கொண்டவர்னா மூமின்னா யாரு, முஸ்லீம்னா யாருன்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்விய அதெல்லாம் அஜத்மா. அப்ப நீங்க அஜத்துமார்கள்ட்ட கேக்குனா, அப்ப நீ என்ன அஜர்த்து மார்கள்ட்ட கேட்கறதுக்குன்னு சில இருக்கு, அப்படி கேட்காம தூக்கி போட்டு போக சொல்ல, மார்க்கத்துல யார்கிட்ட எந்தெந்த வேலைக்கு எது எது தேவையோ இன்னைக்கு வந்து கையெடுத்துட்டு இன்னொருத்தர் கையொருத்தர் வாங்கி பொருத்திக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு, பிளாஸ்டிக் கண்ணு வச்சுக்க முடியும், கலர் கலரா சேலை கட்டும் போது பிளாஸ்டிக் கண்ணே மாத்திக்குவோம், சேலை கலருக்கு கண்ணு தெரியும். இப்ப இதுல இஸ்லாம் என்ன சொல்லுது, அதுல அதனுடைய பத்துவா என்னன்னு கேட்கலாம், அதை விட்டு போட்டு எல்லாத்தையும் அவர்த்த கேட்டாதான் தெரியும், என்ன முடியுமா, ஒண்ணு முடியாது, நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப ஈமான் பில் கைபுனா என்னன்னு புரிஞ்சாதானே நீ ஈமான் கொள்ள முடியும், அடை அன்பாக்கு செலவழிப்பதுன்னா என்னன்னு தெரிஞ்சாதானே நீங்க செலவழிக்க முடியும். அப்ப இந்த விஷயத்தை நம்ம விளங்கிக்கொள்ளணும், கொடுப்பது என்றால் அதாவது இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, ஒரு சாதாரண வித்தியாசம் தான். ஆனா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், டிக்ஷனரி அடிப்படையில் பார்த்தாலும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதே மாதிரி ஷரியத்தினுடைய அடிப்படையில் பார்த்தாலும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. டிக்ஷனரி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன, ஈமான் என்று சொன்னால் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், உள்ளத்தால் நம்புவது, தஸ்தீக்கும் பில் கப், இதயத்தால் நம்பி நாவால் முடிவது, இதுக்கு பேரு ஈமான். உள்ளத்தால் நம்புறது, ஏதாவது ஒரு பொருளை நம்பிக்கை கொள்றதுக்கு பேரு ஈமான்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது, அப்ப இஸ்லாம்னா என்ன அப்படின்னு டிக்ஷனரியில தூக்கி பார்த்தோம்னா, வழிபடுவது, வழிபாடு, சலாமத்தாக ஆக்கி விடுவது அப்படிங்கிற வார்த்தை போடுறது. அப்ப ஷரியத் ரீதியா ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு வித்தியாசம் இருக்கானா, கண்டிப்பாக இருக்கிறது. ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு மலைக்கும் அடவுக்கும் உள்ள வித்தியாசம் அங்கே நிறைஞ்சு நிக்குது. அப்ப ஈமானுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இதான் விளங்கணும், அது தோன்றுகிற இடம் ரெண்டும் ஒன்றுமே இதயம் தான், மூமினுடைய இதயத்திலா இஸ்லாமும் வெளிப்படுது, ஈமானும் வெளிப்படுது. ஆனால் வித்தியாச பேதங்களை சரியத்து பிரித்து வைத்திருக்கிறது. ஒருத்தர் சொன்னாரு எனக்கு வந்து ஈமான் இருக்கிறது, ஒருத்தர் சொன்னாரு நான் நல்ல ஈமான் கொண்டிருக்கேன் ஆனா ஒரு அமலையும் செய்ய முடியாது. ஏன்னா அவரிடத்துல ஈமான் இருக்கும், இஸ்லாம் இருக்காது. அதை ஒரு காலமும் இஸ்லாமியத்துக்கு அத்துக்கி அடிச்சிடும், அவர் முஸ்லீம்களுடைய லிஸ்டுக்குள்ளே வரமாட்டார். ஒருத்தர் சொன்னாரு நான் எல்லாம் எனக்கு பார்த்தா பக்காவா தாடி வச்சு ஜிப்பா போட்டு அப்படி தொப்பி இப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன், ஆனா ஒரு வக்து தொழு வரமாட்டேன். உள்ள அல்லா நான் யாரு, நான் எல்லா எல்லாரையும் ஆகணும்தான். இயேசு ஒண்ணு, அல்லா ஒண்ணு, சிவன் ஒண்ணு, பெருமாள் ஒண்ணு, விஷ்ணு ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு. எல்லாத்தையும் ஒன்னா வச்சு எல்லாம் ஒரு கடவுளை தானே கும்பிடுறான், அதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இப்ப வெளி வேஷம் வேலைக்கு ஆகாது. இப்ப இதுல வெளியில என்ன இருக்கு, இஸ்லாம் இருக்கு, உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஈமான் இல்ல. இப்ப இதையும் தூக்கி இஸ்லாம் இருக்கிறோம், இதை முழக்கவர், இதை ஏற்றுக்கொள்ளவே படாது. நீ லிஸ்டே வேற, இந்த லிஸ்ட்ல உன்னை ஏற்றவே முடியாது. ஓட்டு லிஸ்ட்ல ஏற்றி இருக்கலாம், அல்லாவினுடைய லிஸ்ட்ல ஏற மாட்டேன். அப்ப இப்ப என்ன வித்தியாசம், யாரு சொன்னது இதை பிரிச்சு நமக்கு யாரு சொல்ல முடியும், அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் தான் நமக்கு சொல்லித்தர முடியும். இப்ப ஒரு இடத்துல சொல்லும் போது சொன்னாங்க, அதாவது சில மனிதர்கள் இருந்தார்கள், அந்த மனிதர்களுக்கு பேரு முனாஃபிக்னு சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல அவர்கள் என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்து உட்கார்ந்தாங்க, ஹதீஸ் எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க, தொழுதாங்க, நின்று நாயகத்துக்கு பின்னாடி நின்று தொழுதாங்க. என்ன நேமத்து உனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா, உங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா, நாயகத்துக்கு பின்னால நின்று தொழுகிற வாய்ப்பை பெற்ற அந்த கூட்டம். ஆனா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வெளியே போனவனே மேட்டர் எடுக்கிறதுக்குன்னு போனையா, என்ன தொழுவாங்க என்ன அப்படின்னு போய் அங்கிருந்து காபிர்கள்ட்ட லேசா பத்த வச்சு விட்டு இருந்தாலும் அன்னைக்கு தான் அங்க போருக்கு போறாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இப்ப இதைத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது சொன்னா, இன்னல் முனாஃபிகீன பித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களே நரகத்தினுடைய அடிப்பகுதியில் இருக்கான். ஒரு வேதனை இல்ல, ரெண்டு வேதனை அவனுக்கு, கொடுமையான வேதனை. என்ன, ஈமான் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியே வந்து ஒரு வேலை பாத்துக்கிட்டான், அப்ப அதனால அவனுக்கு கொடுமையான வேதனை. இன்னல் முனாஃபிகீன பித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய ஆழப்பகுதியிலே அவன் தான் இருப்பான். அப்படின்னா அது தெரியாது, ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். யார் யார் எந்த லிஸ்ட்ல வருவாங்கன்னு யார் சொல்ல முடியும், ஒருத்தர் இதயத்தால் நல்லா நம்பினார் ஆனா அமல் செய்யல. அமல் செய்யறது இன்னைக்கு நம்ம தயாராயிட்டோம், அங்கிருந்து நடந்து வந்துட்டோம், தொப்பி போடுறோம், எல்லாத்தையும் நம்பிக்கிறோம், அப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திருக்குறான் ஒரு இடத்துல சொல்றது, யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபனாஹும், அந்த நபிய பிறந்து முன்னாடியே வளர்ந்தாங்க, ரசூல்லா பாத்துக்கிட்டே இருந்தாங்க, இங்கே உட்கார்ந்து ரசூல பார்த்தாங்க, டெய்லி அவங்கள்ட்ட உள்ள சிதுக்கு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்து யாரிஃபூனஹு அந்த நபியே அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். கமா யாரிஃபூன அபனாஹும், தங்களுடைய குழந்தை குட்டி எல்லாம் எப்படி இருக்கும், தங்களுடைய ஒருத்தட்ட போய் உங்க மௌன பத்தி தெரியுமா, முட்டா பேல நீ என் மோன நீ வெளியில பாத்திருப்ப, நான் என் மோன் பிறந்ததுல இருந்து அந்த அஞ்சு வயசுல இருந்து அந்த ஒரு வயசு ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு வயசு பத்து வயசு கண்ணால பாத்துக்கிட்டே வரும்போது மோனை பத்தி தெரியாது, அடுத்தவர் சொல்லித்தானே உங்க மோனை பத்தி உங்களுக்கு தெரியல, உங்க மோனினுடைய அட அந்த அதாவது அந்த அடி கூட எப்படி இருக்கும்னு ஒரு தந்தைக்கும் தெரியும். அப்போ அந்த நபியை அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஒருவர் தங்களுடைய மகனை அறிவது போன்று இருந்தாலும் கூட அப்படி அறிந்திருந்து இவருக்கு வருவது உண்மைன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அதை ஒட்டவில்லை. ஆகவே அந்த இடத்துல ஈமானுங்கிற அந்த இது இருந்துச்சு, ஆனா இஸ்லாம் வரல, அதனால இது முகத்தபரே கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், ஜஹது பிஹா வஸ்தைக்கனதுஹா வஸ்தைக்கனதுஹா அம்புஸுஹும் துல்மம் வஅலுவா. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அந்த நபியை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு, அந்த ஆனால் அவர்கள் மறுத்தார்கள், அவர்கள் அதற்கு வேறுபாடு செய்தார்கள், ரொம்ப அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனா வஸ்தைக்கு அம்புசுகம் அவர்களுடைய இதயங்கள் அவரை நம்பிக்கொண்டன. ஒரு தூதுவரதான் இருப்பார், உங்களுக்கு எல்லா செயலும் கரெக்டா தெரியுது, தௌராத்துல வந்திருக்கிறது இந்த நபிட்ட இருக்கு, இஞ்சியில வந்திருக்கிறது முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இருக்கு, இதெல்லாம் உண்மையா இருக்கும்போது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தாலும் கூட அப்படி எப்படிங்க முடியும் அப்படின்ட்டு. இப்ப ஈமான் உள்ள இருந்துச்சு, வெளியே வந்து என்ன செஞ்சா மறுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ உள்ள இருந்து வெளியே வேலை இல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப ஈமான் இருக்கிறது இஸ்லாம் இல்ல. இப்ப இந்த ரெண்டு நிலைமை யார்கிட்ட இருந்தாலும் சரி, அந்த ரெண்டும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒண்ணு உள்ளிருந்து உள்ளே ஈமான் இருக்கிறது, வெளியே செயல்பாடுகள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தினுடைய கோட்டைக்குள்ள வரமாட்டான், வெளியில போட்டு அனுப்பிடுவோம். ஒருத்தர்கிட்ட வெளியில செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு ஆனா உள்ள மட்டும் ஒண்ணு இல்ல, அல்லாம அப்படி ஒண்ணு இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவரும் இஸ்லாத்தினுடைய வட்டத்திற்குள்ளே வர முடியாது. அப்ப லேசு வேறுபாடு தான் எதுக்கு, இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு இருக்க வேறுபாடு லேயர் இருக்க, ரொம்ப லேசான லேயர். அதான் திருக்குறள், அது ஒரு பெரியார் அவர்கள், அதாவது ஷாஹு வலியுல்லா காஷ்மீரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்க தேவபந்தில் இருந்தாங்க. அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, இதுக்கு உதாரணம் விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு லேஸ் வித்தியாசம் தான். ஈமானினுடைய அந்த பகுதி இருக்கிறதே, இஸ்லாமினுடைய அந்த பகுதி இருக்கிறதே, ரெண்டும் ஒண்ணுதான். எல்லாத்தினுடைய அளவு கிளவு எல்லாம் ஒண்ணுதான், ஆனா புறப்படுகிற சேருகிற இடங்களில் தான் வித்தியாசம் அப்படின்னாங்க. அது என்னங்க அப்படின்னு கேட்ட பாப்ப சொன்னாங்க, அதுல என்ன வித்தியாசம், லேசான வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஈமான் என்பது நல்ல நினைப்பு வச்சுக்கோங்க, இதெல்லாம் அடிப்படை இஸ்லாத்தினுடைய ஆரம்ப ஒன்னாவது கிளாஸ் இரண்டாவது கிளாஸ் அறிவு. அது நமக்கு 80 வயசு வரை இன்னைக்கு தெரியாதுன்னு தெரியும், ஆனால் விளங்க வேண்டிய நேரம் வந்து சொன்ன பின்னாடியும் மடத்தாம அப்படியே உட்கார்ந்து வேற எங்கேயோ அப்படியே கனவு அப்படியே ஜல ஜலன் மிதந்துட்டு நம்ம இவர் ஜனாதிபதி தானே கனவு காண சொன்னாரு, அதனாலதான் நான் கண்டு நிறைய பேர் சொன்னா அவர் காண சொன்ன கனவே வேற. இன்னைக்கு நாங்களும் தான் கனவு காண்றோம், அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைய சொல்லுது நாங்களும் தான் கனவு காண்றோம். எந்த கனவை காண்ற, அந்த என்னுடைய வருங்கால மனைவியோட அப்படி ஜல்லாபத்தில் இந்த கனவையும் அவர் காண சொன்னாரு. நிறைய பசங்க ஸ்கூல்ல ஒன்னாவது ரெண்டாவது மூணுலாம் தூங்கிக்கிட்டே இருக்கான், ஏங்க ஏன்பா தூங்குறிய அப்படின்னு கேட்டா, அதான் ஜனாதிபதி கனவு காண சொன்னாரு, முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கனவு காண முடியாது, அப்படி கண்டா அது பகல் கனவு, தூங்கிக்கிட்டே காண்றோம் கனவு காண்டுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கனவு காணாதியே தயவு செஞ்சு எந்திரிச்சு நல்லா முழிச்சு உட்கார்ந்துருக்குங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறிய வேறுபாடு ஒரு லேயர் தான், அப்படி அப்படி கொஞ்சம் மாறிச்சுனா கூட எங்கேயோ போயிருவோம் நம்ம. அப்போ அது ரெண்டும் அளவு ஒன்றுதான், ஆனால் அது புறப்படுகிற இடமும் சேருகிற இடமும் வேறு. என்ன சொன்னாங்க, சொல்லும் போது சொன்னாங்க, ஈமான் என்பது இதயத்தில் இருந்து புறப்பட்டு வெளியே இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் வந்து நிற்கிறது. ஈமானினுடைய பிறப்பிடம் எங்கே, உள்ளத்திலிருந்து கிளம்புகிறது. நபி ஒருவர், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தூதர், அல்லாஹ் ஒருவன், வேதம் இறக்கப்பட்டதெல்லாம் உண்மை, மறுமை நாள் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்ற அந்த தன்மை உந்தி தள்ளுகிற போது பள்ளியாசில் குடியாந்து தொழுகிறான். இப்ப இது என்ன செய்து கிளம்புகிற ஈமான் என்பது கிளம்புகிற இடம் இதயம், ஆனால் சேருகிற இடமோ கையே காலு அவயங்கள் ஒது சேரும். அதே மாதிரி அமல்கள் இருக்கிறது, அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, கையை கால்ல இருந்து ஆரம்பிக்குது. இஸ்லாம் இருக்கிறது, இஸ்லாம்னா என்ன, வழிபாடு. அந்த வழிபாடு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, கைய காலெல்லாம் கெட்டி ரப்புக்கு முன்னால நின்னுக்கிறாரு. அப்ப அப்படி ஒருத்தர் நின்னுகிட்டா போதுமானா, அது முடியாது. அது அங்கிருந்து ஆரம்பித்து இதயத்திலே போய் முடிய வேண்டும். இதை எதுக்கு நான் தொழுகிறேன்னா, என்ன பாக்குறவனுக்காக வேண்டி நான் தொழுகல, என்ன பாக்குறவனுக்காக வேண்டி நான் பேசல, இது யாருக்கு விளங்கினாலும் பரவாயில்ல, இது யாருக்கு விளங்காட்டியும் பரவாயில்ல, விளங்க வைக்கிற தன்மை ரப்புக்கு இருக்கு. ஆகவே ஒட்டுமொத்தத்தையும் ரப்புட்ட கொடுத்துட்டு சொல்ல வேண்டியதை நாவை அசைத்துக் கொண்டே இருப்போம், போட வேண்டியதை போட்டு இதயத்தை திரு யா முக்கல்லிபல் குழு, இதயங்களை ரெண்டு கைக்கு மத்தியிலே வச்சு அசைச்சுக்கிட்டே இருக்கவனே, நீ அசைச்சுக்க எல்லார் இதயத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வெளியில உள்ள அந்த செயல்பாடுகள் இதயத்துல போய் உட்கார்ந்துச்சுன்னா, அதுக்கு பேர் தான் இஸ்லாம். எவ்வளவு ஒரு லேசான விஷயம், ஆனா அதை விளங்க இத்தனை வருஷம் தலைப்பட்டு இருக்கமானா இல்ல, கிடைச்ச விஷயத்தை தயவு செய்து விட்டுறாதீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், அல் ஹிக்மத்து, இந்த இதயம் இருக்கிறதே, அதாவது அறிவு இருக்கிறதே, அறிவு ஞானம் இருக்கிறதே, அல் ஹிக்மத்து வாலத்தில் முஃமினி, முஃமினுடைய தொலைந்து போன பொருள். என்கிட்ட ஒரு 50 ரூபாய் தொலைஞ்சு போச்சுங்க, கோட்டப்பள்ளி ஆசிரியருக்கு தொலை வரும்போது தொலைஞ்சு போச்சு. நான் அங்கேருந்து வந்து இப்படி தேடி பாக்குறேன், அந்த சப்பு இந்த சப்பு எந்த சப்புல விழுந்துச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் பார்த்துட்டு செருப்பு போடுற இடத்துல போய் அங்க பார்த்தா, நான் போட்டிருந்த செருப்பு போட்டிருந்த இடத்துல 50 ரூபாய் காசு கிடக்கு, அடடா மொபைல் எடுக்கிறப்ப காசு கிலோ விழுந்துருச்சுன்னு தபக்குன்னு எடுத்து என்ன செய்வேன், பாக்கெட்ல வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். அந்த 50 ரூபாய் காசு எடுத்து நீ யாரும் போட்டீங்களா, அப்படி அப்படி டீ கடை காட்டு போய் ஒரு 50 ரூபாய் காசு கிடைச்சு உங்க இதுல இருந்து பறந்து வந்து விழுந்துருச்சா, அல்லது இமாம் சாப்பிட்டு போய் அவனா கேட்டுக்கிட்டு இருப்பமா, அப்படிப்பட்ட அறிவா. அதான் சொன்னாங்க, அல் ஹிக்மத்து வாலத்துல் முஃமினி, அறிவு என்பது, அறிவு ஞானம் என்பது மூமினுடைய தொலைந்து போன பொருள். ஃபஹைது வஜதஹ ஃபஹுவ அஹக்கு பிஹா, ஃபஹைது வஜதஹ ஃபஹுவ அஹக்கு பிஹா, எங்கே அதை அவன் அடைந்து கொண்டானோ சொந்தம் கொண்டாடிடுவான், உடனே தூக்கி பாக்கெட்ல போட்டு போயிடுவான். எப்படி அந்த அறிவை கொண்டு வந்து இதயத்திலே போட்டுக் கொள்வார்கள், பைசாவை பாக்கெட்ல போடுறது மாதிரி. ஆகவே கேட்டதை புரிந்து அதன்படி அமல் செய்து நம்முடைய இதயத்திலே ஈமானை நிரப்பதற்கு வல்ல ஆலமீன் நமக்கு அருள் புரிந்து நம்ம எல்லாம் இந்த மோமீன்களுடைய கூட்டத்திலே சேர்த்து இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்களை அல்லாஹு தஆலா நம் எல்லா மனிதர்களுக்கும், இங்கு இருப்பவர்கள் இல்லாதவர்கள், உலகத்திலே இருக்கிற எல்லா மோமீன்களுக்கும் இதை விளங்க வைப்பானாக. வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.